ஒபுருசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 23rd சனிக்கிழமை 2021 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலி செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையோடு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை தருவதற்காக திருமதி வர்சி நிச்சிங்கம் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்.
அனைவருக்கும் வணக்கம். பிறர் நலம் பேணாத மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் வேறுபாடு இல்லை. 1000 வழிகளை காட்டினாலும் போய் சேர்கின்ற இலக்கு ஒன்றை நோக்கியே இருக்கிறது. அதற்கு பெயர்தான் மதம். இன்பமும் துன்பமும் தான் வாழ்வின் சுகங்கள். நாம் செயற்படுவதன் திறனை பொறுத்தே நமது அறிவின் வளர்ச்சி மதிக்கப்படும். நம் தோள் மீது சவாரி செய்பவர்களை மன்னித்து விடுங்கள். நாம் பிறருக்கு பாரமாக இருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் மட்டுமல்ல, ஒரு பாவ செயல் கூட. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சுக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்தில் இருக்கிறார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேயர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
இது எல்லோருக்கும் தெரிந்த திருக்குறள் தான். அதை சற்று உள்வாங்கலாம் என்று இதை தங்களுக்கு தெரிவிக்க விழைகிறேன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று 305 குறளாக துறவர இயலில் அமைந்திருக்கிறது. இதன் பொருளை பார்க்கும்பொழுது, ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அங்கனம் பாதுகாக்க தவறினால் கோபமே அவனை கொன்றுவிடும் என்று தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. ஒருவருக்கு அசாத்திய கோபம் வந்தது, அதிக முன்கோபம் எவர் மீதும் எரிந்து விழுவார். அதிபயங்கர சினமூஞ்சி என்று கூறலாம். அந்த ஊருக்கு ஒரு குரு வந்தார். குருவே, என் கோபத்தை அடக்க என்னால் முடியவில்லையே. சிலர் கோபம் வந்தால் 1 முதல் 100 வரை என்னை விட்டு செயல்படு அல்லது பேச துவங்கு என்றார்கள். அதையும் செய்து பார்த்தேன், பலிக்கவில்லை. 100 எண்ணிய பிறகும் கோபம் வருகிறது, என்ன செய்வேன் என்று கூறினார். இன்னும் சிலர் கோபம் வந்தால் வரக்கூடிய வசவுகளை எல்லாம் ஒரு தாளில் எழுது, 1 மணி நேரத்திற்கு பின் வாசி, பின்னர் அதை பேச முயற்சி செய், நீயே பயந்து விட்டு விடுவாய் என்றனர். அதையும் செய்து பார்த்தேன், பலனில்லை. கோபம் வந்தால் கண்ணை மூடுகின்றேன், வாயை திறக்கின்றேன், என்ன பேசுகிறேன், என்ன செய்கின்றேன் என்றே தெரியவில்லையே, என்னை காப்பாற்றுங்கள் குருவே என்றான். குரு சொன்னார், இனிமேல் கோபம் வந்தால் மெதுவாக 10 அடி பின்னே நடந்து போ, பின்னர் கோபம் அடங்கிய பின்னர் முன்னே வா என்றார். அவனும் குருவுக்கு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு நடையை கட்டினான். ஒருமுறை 2 நாள் வெளியூருக்கு பயணம் செய்துவிட்டு அடுத்த ராத்திரியில் வீடு திரும்பினான். மனைவி அருகே வேறு ஒருவர் படுத்திருந்தது அசைவது தெரிந்தது. உடனே மனைவி மீது அதிபயங்கர சந்தேகமும் கோபமும் பொங்கியது. ஒரே அடியில் மனைவியையும் கள்ளக்காதலையும் சத்தமில்லாமல் அடித்து நொறுக்க அடுப்படியில் இருந்து குழுவியையும் இரும்பு உலக்கினையும் கொண்டு வந்தான். திடீரென்று குரு சொன்னது நினைவுக்கு வந்தது. எதையும் கோபத்தில் செய்துவிடாதே, 10 அடி பின்னோக்கி நடந்து போ என்று சொன்ன அறிவுரையை நினைத்தான். மெதுவாக இருட்டில் பின்னால் 10 அடி நடந்தான். 10 அடிகள் நடப்பதற்குள் ஏதோ ஒரு பாத்திரத்தில் கால்பட்டு அது உருண்டு பெரிய சத்தத்தை எழுப்பியது. அதை கேட்டு மனைவியின் பக்கத்தில் இருந்த உருவம், அம்மா அம்மா, வீட்டில் யாரோ திருடன் வந்திருக்கிறான் போல இருக்கிறது என்று கூச்சலிட்டாள். உண்மையில் அவனது மனைவி அடுத்த தெருவில் கணவனுடன் வசிக்கும் மகளை அன்றிரவு துணைக்கு படுத்துக் கொள்ள அழைத்திருந்தாள். இவன் மட்டும் கோபத்தில் உலக்கை அடி கொடுத்திருந்தால் மனைவியும் மகளும் ஒரு பாவமும் அறியாத 2 உயிர்கள் மேலுலகம் சென்றிருக்கும். அவன் அதை எண்ணி எண்ணி வருந்தினான். குருவுக்கு மானசீகமாக ஒரு கும்பிடு போட்டான். மரத்தில் வெயிலியை யார் மாட்டும் தீய பிறத்தில் அதனான் வரும் என்பது 303 திருக்குறளாக இருக்கிறது. ஆக கோபம் தீய விளைவுகளை உண்டாக்குவதால் யாரிடத்திலும் கோபப்படுவதை அறவே மறக்க வேண்டும், மறுக்க வேண்டும் என்ற கருத்தில், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது நமக்கு தெளிவாக விளங்குறது இல்லையா?
இஸ்லாந்து திருமுருகன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தின் கொடியேற்ற திருவிழா நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 22 தேதியுடன் ஆரம்பமாகி வருகின்ற 31 தேதி தீர்த்தோற்சவத்துடனும் அதனைத் தொடர்ந்து 1 தேதி நடைபெறுகின்ற பூங்காவன திருவிழாவுடன் நிறைவடைய இருக்கின்றது. அந்த வகையிலே வருகின்ற 26 தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மாம்பழ திருவிழாவும், 28 தேதி வியாழக்கிழமை தைப்பூச காவடி திருவிழாவும், 29 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 முதல் சப்பர திருவிழாவும், 30 தேதி சனிக்கிழமை காலை இரத்தோற்சவ திருவிழாவும், 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவ திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து 1 தேதி பிப்ரவரி மாதம் பூங்காவன திருவிழாவும் நடைபெற்று வரும் 2 தேதி நடைபெறுகின்ற வைரவர் மடையுடன் வருடாந்த மகோத்சவ திருவிழா இனிதே நிறைவடைய இருக்கின்றது. அந்த வகையிலே ரமணி அம்மாளினுடைய முருகன் பாடலோடு நேர்களை அழைத்துச் செல்கின்றோம். இன்றைய உலக வானிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஐக்கிய அமெரிக்காவினுடைய புதிய தலைவர் தெரிவு, அவருடைய பதவியேற்பு என்பது மிக முக்கியமான நிகழ்வுகளாக இந்த வாரத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. சொல்லுங்கள் அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை.
என்ன கேட்டால் ஐயா, அமெரிக்க வரலாற்றிலேயே வயதான அதிபர், விசித்திர சாதனையை படைக்கும் ஜோ பைடன் என்றுதான் கூறுவேன். அவருக்கு 78 வயது ஆகிறது. அதிபராகும் ஜோ பைடன் அமெரிக்க வரலாற்றிலேயே வயதான மற்றும் அதிக அனுபவம் வாய்ந்த அதிபர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.
ஆமாம், லக்வன் ஜோ பைடன் அவர்கள் பதவியேற்றதும் உலக நாடுகளுக்கு அவர் விடுத்திருக்கின்ற முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், உலகத்துடனான எங்கள் கூட்டணிகளை மீண்டும் சரி செய்வோம், திருத்திக் கொள்வோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார். ஜோ பைடன் கடந்த 20 தேதி பதவியேற்பு உரையிலே உலக நாடுகளுக்கான செய்தியை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து கூறிய அவர், எல்லைக்கு அப்பால் இருப்பவர்களுக்கான எனது செய்தி இது, அமெரிக்கா சோதனைக்குள்ளாக்கப்பட்டு மீண்டும் வலுவானதாகி உள்ளது. நாங்கள் எங்கள் பலத்தின் மூலமாக மாத்திரம் தலைமை தாங்கப் போவதில்லை, மாறாக எங்கள் முன்னுதாரணம் மூலமாக தலைமை தாங்குவோம். அமைதி, முன்னேற்றம், பாதுகாப்பு ஆகிய விடயங்களில் நம்பகத்தன்மை மிக்க வலுவான சகாவாக நாங்கள் விளங்குவோம் என்று அவர் தன்னுடைய ஆரம்ப உரையிலே தெரிவித்திருக்கிறார். லக்வன்,
முக்கியமா பாருங்களேன், அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் டிரம்ப் மீண்டும் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடன் போட்டியிட்டார். இத்தேர்தலில் 306 எலக்ட்ரல் வாக்குகளை பெற்று ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் கடந்த 1993 ஆண்டிற்கு பின் 27 ஆண்டுகளில் தேர்தலில் தோற்ற ஒரே அமெரிக்க அதிபர் என்ற மோசமான சாதனையை டிரம்ப் படைத்திருக்கிறார். அமெரிக்காவின் அதிபர் பதவி என்பது மிகவும் கடினமான பதவிகளில் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது. ஃபிட்டாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும் நபர்களையே அதிபராக சிறப்பாக செயல்பட முடியும் என்பது அந்நாட்டு மக்களின் கருத்து. அந்நாட்டின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் தனது 57 வயதில் பதவியேற்றார். அமெரிக்காவில் 50 முதல் 54 வயது உடையவர்களே அதிகம் அதிபர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 55-59 வயது அடைந்தவர்கள் அதிகம் அதிபர்களாக இருந்தாலும் இப்பொழுது 78 வயது ஆகும் திரு பைடன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
ஆமாம் லக்வன, இறுதியாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக அவர் சில வெளியிட்ட தகவல்களை இந்த நேர்களோடு பயந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். கொரோனா வைரஸ் எங்களை வேறு திசையில் செல்ல கட்டாயப்படுத்தியது. ஆனால் கொரோனா தொற்றுக்கு குறைவான காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவிக்காலம் கடந்த 20 தேதியுடன் நிறைவடைகின்றது. இதையடுத்து அமெரிக்கா மக்களிடம் வீடியோ மூலம் உரையாற்றிய அவர், அமெரிக்க நாடாளுமன்றம் மீதான தாக்குதலால் அனைத்து அமெரிக்கர்களும் அச்சமடைந்துள்ளனர். அரசியல் வன்முறை என்பது அமெரிக்கர்களாகிய நாம் மதிக்கும் எல்லாவற்றிற்கும் எதிரான தாக்குதலாகும். அதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. சீனா மீது வரலாற்று சிறப்புமிக்க கட்டணங்களை நாம் விதித்தோம். சீனாவுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினோம். எங்கள் வர்த்தக உறவு வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. பில்லியன்ஸ் டாலர்கள் அமெரிக்கா கொரோனா வைரஸ் எங்களை வேறு திசையில் செல்ல கட்டாயப்படுத்தியது. ஆனாலும் கொரோனா தொற்றுக்கு குறைவான காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வரும் காலத்தில் புதிதாக அமைய உள்ள ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவை உலகம் மீண்டும் மதிக்கிறது என்றும் அவர் தன்னுடைய இறுதி செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். லக்வன்,
நாம் முன்பே கூறியது போல ஐயா, மக்கள் மனநிலை இவ்வாறு, அதாவது ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தோம் இல்லையா, அந்த வகையில் அதிபர் டிரம்ப் ஃபிட்டாக இல்லை என்று ஒரு கணிப்பு தெரிவித்தது. அதையும் இங்கே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அமெரிக்க தேசம் எதிர்கொண்டுள்ள மிக பெரும் சவாலாக இப்பொழுது மக்களால் பார்க்கப்படுவது, ஜோ பைடனால் எதிர்கொள்ள வேண்டியது என்னவென்றால், மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். பதவியேற்ற பின் அவர் ஆற்றிய உரையிலேயே இதனை தெரிவித்திருக்கிறார். குறித்த உரையில், இது அமெரிக்காவின் நாள், இது ஜனநாயகத்தின் நாள், வரலாற்றினதும் நம்பிக்கையினதும் நாள். அமெரிக்கா பாரிய சவாலில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று நாங்கள் ஒரு வேட்பாளரின் வெற்றியை கொண்டாடவில்லை, ஜனநாயகம் என்ற நோக்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடுகிறோம். ஜனநாயகம் என்பது விலைமதிப்பற்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமான பகுதியில் சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வன்முறைகள் நாடாளுமன்றத்தின் அடிப்படையையே ஆட்டம் காண செய்திருக்கிறது. இந்த புனிதமான பகுதியில் நாங்கள் ஒரு தேசமாக ஆண்டவனின் கீழ் பிளவுபடாமல் கடந்த 200 நூற்றாண்டுகளைப் போல அமைதியான முறையில் அதிகாரத்தை கையளிப்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்று இந்த ஜனவரி நாளில் எனது முழு ஆன்மாவும் அமெரிக்காவை ஐக்கியப்படுத்துவது, எங்கள் மக்களை ஐக்கியப்படுத்துவது, தேசத்தை ஐக்கியப்படுத்துவது குறித்தே சிந்திக்கின்றது என்று தெரிவித்திருந்தார்.
இந்த சர்வதேச பார்வையின் இடையிலே நேர்களுக்கு ஒரு பாடல் ஒன்றை கொடுத்தால் நன்றாக இருக்கும். அந்த வகையிலே ஜோ பைடனை நாங்கள் பாராட்டுவதற்காக என்ன பாடலை கொடுக்கலாம்?
எனக்கு இப்பொழுது நன்றாக நினைவிருக்கும் ஒரு பாடல், தேடிவந்த மாப்பிள்ளை என்ற படத்தில் SP பாலசுப்ரமணியம் பாடிய வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற ஒரு அருமையான பாடல். இதை நாம் பைடனுக்கு ஒரு நல்ல நினைவாக, ஒரு காணிக்கையாக, ஒரு அன்பளிப்பாக கொடுப்போமே.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம், நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தமிழை கண்டேன், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், காலாட்டில் தமிழை அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
டிராம்பிற்கு ஏற்படவுள்ள பரிதாப நிலை, 2021 உலகில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பிலே ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. பத்திரிகையிலே தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள டொனால்டு டிரம்ப் மர்மமான நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு காது கேளாமல் போகும் என உலக நிகழ்வுகளை முன்பே கணித்து கூறியுள்ள தீர்க்கதரிசி பாபா வாங்கா தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 2021 ஆண்டிலே என்ன நடக்கும் என்பதை அவர் கணித்து கூறியிருப்பதில் சில முக்கிய தகவல்கள் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையிலே வரும் 2021 ஆண்டு தொடர்பில் நடக்கப் போவது என்ன, இதோ அந்த விடயங்கள். ஐரோப்பியா மீது மஸ்லின் தீவிரவாதிகள் படையெடுப்பை மேற்கொள்வார். இந்த கண்டம் மஸ்லின் படையெடுப்பாளரிடமிருந்து ரசாயன தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் அவர் கணித்திருக்கின்றார். அடுத்த காலகட்டத்தில் ஐரோப்பிய கண்டம் அதன் இருப்பின் முடிவை எட்டக்கூடும். அதாவது ஐரோப்பியர்களுக்கு எதிராக தீவிரவாதிகள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். 2021 ஆண்டில் ஐரோப்பியாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு எதிராக ஒரு கொலை முயற்சி அவருக்கு ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக அமைய இருக்கின்றது என்றெல்லாம் அந்த செய்தி தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியான செய்தி என்ன லக்வன்?
மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மர்மமான நோயால் நோய்வாய்ப்படுவார். அதுக்கு காது கேளாதது மூளை பிரச்சனை சம்பந்தமான நோயாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கை கண்டுபிடிக்கப்படும், அதாவது திடீரென்று பூமியில் உயிர் எவ்வாறு தோன்றியது என்பது தெளிவாக தெரியும். அடுத்த 200 ஆண்டுகளில் பிற உலகங்களிலிருந்து மக்கள் தங்கள் ஆன்மீக உடன்பிறப்புகளுடன் தொடர்பு கொள்வார்கள். சோவியத் யூனியன் 21 நூற்றாண்டின் முதல் காலாண்டில் மீண்டும் கட்டப்படும். ரயில்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி பறக்கும். பெட்ரோல் உற்பத்தி நின்றுவிடும். சூரிய ஆற்றல் பற்றி அதிக விவாதங்கள் எழும். ஒரு வலிமையான டிராகன் மனித குலத்தை கைப்பற்றும். 3 ராட்சதர்கள் ஒன்று கூடுவார்கள். அதில் சிலரிடம் சிவப்பு பணம் இருக்கும் என்றும் கணித்து கூறியிருக்கிறார். டிராகன் என குறிப்பிடுவதை சீனா என்று சிலர் கருதுகின்றார்கள். 3 ராட்சதர்கள் என்பதை ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகியவையாக இருக்கலாம். பணம் சிவப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளதால் அது சீனாவின் யுவான் நோட்டுகள் சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கும். எனவே இது நிச்சயமாக சீனாதான் என்று சிலர் கருதுகின்றார்கள். மனிதர்கள் புற்றுநோயில் இருந்து விடுபடுவார்கள், அதாவது புற்றுநோய் இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்படும் நாள் வரும் என கணித்திருக்கிறார். பல்கேரிய நாட்டை சார்ந்தவர் பாபா வாங்கா. இவர் பிறந்தது 12 வயது வரை ஆரோக்கியமாக வளர்ந்து வந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு அவருடைய கண் பார்வை திறன் குறைந்து பின்னர் முற்றிலுமாக பார்வையை இழந்திருக்கிறார். இருப்பினும் பாபா வாங்கா கணித்து கூறும் ஒவ்வொரு நிகழ்வும் சரியாக நடந்திருக்கிறது. இவர் 1996 ஆண்டு தன்னுடைய 85 வயதில் உயிரிழந்தார். ஆனால் அதற்கு முன்னதாக பல விடயங்களை முன்கூட்டியே கணித்து கூறியிருக்கிறார்.
அந்த வகையிலே அடுத்ததாக எமது தாய் தமிழகத்தினுடைய செய்திகள் என்ற வகையிலே, பெங்களூரு சிறையிலே சசிகலாவுக்கு உடல்நலக் குறைவு, சிறை நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்ற தகவல் என்ற ஒரு செய்தி குறிப்பொன்று இருக்கின்றது. இந்தியாவின் கர்நாடகா மாநிலம் பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவுக்கு சற்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா கைது செய்யப்பட்டு பெங்களூரு பரப்பான அகராஹா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய 4 சிறை தண்டனை வருகின்ற 27 தேதி நிறைவு பெறுகின்றது. பெங்களூரு சிறையில் இருந்து 27 தேதி என்று சசிகலா விடுதலையாக இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள மருத்துவர்கள் சசிகலாவின் உடல்நிலையை பரிசோதனை செய்து தற்போது கண்காணித்து வருகின்றனர். இருப்பினும் வெளியே இருந்து மருத்துவ குழுவினரை சென்று பரிசோதித்து வருவதாகவும், கவலைப்படும்படியாக பாதிப்பு எதுவும் இல்லை எனவும் சிறை மருத்துவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
இதில் பாருங்களேன், அரசியல் வானில், அதாவது தமிழக அரசியல் வானில் இப்பொழுது தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் இத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது மிகவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது பாருங்களேன், சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் 27ஆம் தேதி அவருக்கு தண்டனை நிறைவு பெறுகிறது. எனவே 28ஆம் தேதி அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரவேற்பு, அவர் வருவதை பல அரசியல் கட்சிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை தினகரன் என்ன செய்யப்போகிறார், ஸ்டாலின் என்ன செய்யப்போகிறார், மற்றபடி பழனிசாமி என்ன செய்யப்போகிறார், மற்றும் அரசியல் பிணக்குகள் உள்ள கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய இருக்கின்றன, இவர் வரவு எப்படி தமிழக வானில் பார்க்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
லக்மன், இந்த வகையிலே எமது நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தினுடைய தைப்பூச காவடி திருவிழா எதிர்வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற காவடி பாடல் ஒன்றை நேர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே கொடுத்தால் நன்றாக இருக்கும்.
வண்ண வண்ண காவடி, வண்ண மயில் காவடி, சின்ன சின்ன காவடி, செந்தில் நாதன் காவடி. வண்ண வண்ண காவடி, வண்ண மயில் காவடி, சின்ன சின்ன காவடி, செந்தில் நாதன் காவடி. முத்து முத்து காவடி, இது முருகவேலன் காவடி. முத்து முத்து காவடி, இது முருகவேலன் காவடி. வண்ண வண்ண காவடி, வண்ண மயில் காவடி, சின்ன சின்ன காவடி, செந்தில் நாதன் காவடி, செந்தில் நாதன் காவடி. மயில் ஆடி வர அழைக்கும் அக்னி காவடி. எரும் மயில் ஏறி வர இனிக்கும் சக்கர காவடி. ஜாதி மயில் சாமி வர மணக்கும் சந்தன காவடி. ஓலமயில் கூடி வர குதிக்கும் இளணி காவடி. நீலமயில் நீந்தி வர நினைக்கும் பன்னீர் காவடி. தோகமயில் கோளில் வர சீரும் சர்ப காவடி. அக்னி காவடி, சக்கர காவடி, சந்தன காவடி, இளணி காவடி, பன்னீர் காவடி, சர்ப காவடி, மச்ச காவடி, மயில் காவடி. வண்ண வண்ண காவடி, வண்ண மயில் காவடி, சின்ன சின்ன காவடி, செந்தில் நாதன் காவடி. முத்து முத்து காவடி, இது முருகவேலன் காவடி. முத்து முத்து காவடி, இது முருகவேலன் காவடி. வண்ண வண்ண காவடி, வண்ண மயில் காவடி, சின்ன சின்ன காவடி, செந்தில் நாதன் காவடி, செந்தில் நாதன் காவடி. மயில் பறந்து வர பறக்கும் பறவ காவடி. செல்ல மயில் சேர்ந்து வர கூவும் சேவல் காவடி. அன்பு மயில் அசைந்து வர அலையும் அண்ண காவடி. சின்ன மயில் சிரித்து வர சிரிக்கும் புஷ்ப காவடி. வெள்ளி மயில் உள்ளி வர ஜொலிக்கும் வேலு காவடி. தங்கமயில் தவழ்ந்து வர ரசிக்கும் பால் காவடி. பறவ காவடி, சேவல் காவடி, அன்ன காவடி, புஷ்ப காவடி, வேலு காவடி, பால் காவடி, பச்சை காவடி, தீர்த்த காவடி. வண்ண வண்ண காவடி, வண்ண மயில் காவடி, சின்ன சின்ன காவடி செந்தில் நாதன் காவடி திருமுத்து காவடி இது முருகவேலன் காவடி திருமுத்து காவடி இது முருகவேலன் காவடி வண்ண வண்ண காவடி வண்ணமயில் காவடி சின்ன சின்ன காவடி செந்தில் நாதன் காவடி வண்ண வண்ண காவடி வண்ணமயில் காவடி சின்ன சின்ன காவடி செந்தில் நாதன் காவடி செந்தில் நாதன் காவடி செந்தில் நாதன் காவடி செந்தில் நாதன் காவடி
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய கூட்டமானது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அரை ஆண்டு பொதுக்கூட்டமாகவும் அமைய இருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அரையாண்டு பொதுக்கூட்டம் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தயவு செய்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர்.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் சார்பாக ஒரு அருமையான கலை விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது 17ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இது சம்பந்தமாக தங்களுடைய பதிவினை தெரிவித்துக் கொள்வதற்கு திருமதி சாந்தா, அதாவது செயற்குழு உறுப்பினர் திருமதி சாந்தா, 021-106-3337, அதாவது 021-106-3337 என்ற எண்ணிலோ, அல்லது தலைவர் திரு குணம் அவர்களுக்கு 09-53-40-642, மீண்டும் கூறுகிறேன், 09-53-40-642 என்ற எண்ணில் 6ஆம் தேதி முன்பாக தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதை எப்படியும் 13 பிப்ரவரி மாதம் முன்பாக கொடுத்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இதை நாம் கடைபிடித்து ஒரு நல்ல கலை விழாவை நடாத்தி காட்டுவோம் என்று விரும்புகிறோம்.
அறிவித்தல்களோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து வான் அலைகளின் ஊடாக சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்கள் விருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பன் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே. வணக்கம் ஷான். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு காண இருக்கிறோம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். இந்த தருணத்தில் ஒரு அருமையான பாடலை கேட்க இருக்கிறோம். இது இடம்பெற்ற படம் கர்ணன். படத்தில் பாடியவர் தேவிகா. அருமையான பாடல் கேட்டு பார்ப்போமே.